புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநர் திருமதி ஜே கலைச்செல்வி அவர்கள் கோழி வளர்ப்பு முறைகளும் வாழ்வாதார முன்னேற்றமும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறோம், எதாவது நம்ம கற்றுக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம், சரியான அடித்தளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரியான பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒவ்வொரு நம்மளுடைய தொழிலும் கற்றுக்கிறதுக்கு அடிப்படையான பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிறோங்கிற வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலியமாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வந்து பல்வேறு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. இதில் வந்து கோழி வளர்ப்புக்கான பயிற்சியும் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு பல செய்துக்கிட்டு வராங்க. இதில் வந்து இப்போ வங்கி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா வாடிக்கையாளருக்கு பல விதமான செயல்பாடுகளும் செய்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு வந்து வங்கி வந்து அக்கறை கொண்டு பல விதமான திட்டங்களும் சரி உதவிகளும் வந்து செய்கிறாங்க. அந்த வகையில் இது போன்ற செயல்கள் வந்து செய்கிறதுனால பலரோட வாழ்க்கையில் மிக மாற்றங்கள் உருவாதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமைகிறாங்க. இங்கே வந்து இப்போ வந்து கோழி வளர்ப்புக்கான பயிற்சி எந்த மாதிரி கொடுக்குறாங்க, இதை பற்றி எந்த அளவுக்கு அவங்க விரிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க, இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் இப்போ வந்து நம்ம வந்து விரிவாக கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கலைச்செல்வி. நான் புதுக்கோட்டையில் ஐஓபி வங்கியின் மூலமாக செயல்பட்டு வரும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநராக உள்ளேன். இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் நாங்கள் வருடந்தோறும் பல்வேறு விதமான பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள கிராமங்களை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அவர்களுடைய திறனை மேம்படுத்தும் விதமாக நாங்கள் அளித்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோழி வளர்ப்பில் தரமான கோழி ரகங்களை தேர்ந்தெடுத்தல், தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை போன்ற பல்வேறு கோழி வளர்ப்புக்கான பயிற்சிகள் சான்றளிக்கப்பட்ட பயிற்றுநர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல்வதற்கு இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் அவர்களுடைய வாழ்க்கையில் துணை நிற்கிறது. பயிற்சியுடன் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நிதியுதவி தேவைப்படும் பட்சத்தில் திட்ட அறிக்கை தயாரிக்கிறது முதற்கொண்டு அவர்களுக்கு வங்கியில் கடன் பெறுவது வரை நாங்கள் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலம் நாங்கள் அவர்களை வழிநெறிப்படுத்துகிறோம். கடன் வாங்கிய பிறகும் அது கடனை திருப்பி கட்டுவது, அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறதா என்பதை தொடர்ந்து 2 வருடங்கள் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய அளப்பற்கரிய செயலை இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையமானது ஊரக மாணவர்களுக்காக ஆற்றி வருகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் ஸ்னேகா ட்ரஸ்ட்டும் இணைந்து நடத்தும் இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சியானது கிராமப்புறத்தை சார்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இலவசமாக நாங்கள் பயிற்சிக்கான உபகரணங்கள், சீருடைகள், உணவு, தரமான பயிற்சி நாங்கள் அளித்து வருகிறோம். இந்த நல்ல வாய்ப்பை கிராமப்புறத்தை சேர்ந்த 18 வயதிலிருந்து 45 வயது வரை உள்ள வேலைவாய்ப்பற்ற ஆண் பெண் இருபாலாரும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளுமாறு இந்த புதுகை பண்பலையின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோழி வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சியை பற்றி மிகவும் விரிவாக எங்களுடைய பயிற்றுநர் விரிவான தகவல்களை கூறுவார். கிராமப்புறத்தை சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநர் திருமதி ஜே கலைச்செல்வி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இவரை தொடர்ந்து ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் பயிற்றுநர் திருமதி கே அபிநயா அவர்கள் கோழி வளர்ப்பு பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்.
புதுகை பன்மலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் அபிநயா. கால்நடை மற்றும் விவசாய சம்பந்தமான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புதுக்கோட்டையில் இருக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலமாக கோழி வளர்ப்பு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனால் இப்போ வந்து இந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னா கோழி வளர்ப்பு முறை அப்படிங்கிற வகையில் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க அதை எந்த அளவுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேடம்.
கோழி வளர்ப்பு பயிற்சியில் நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை, நாட்டுக்கோழியின் வகைகள், தடுப்பூசி போடுறது எப்படி, இன்குபேட்டர் பராமரிப்பு, கோழியின் எச்சமும் நோயின் அறிகுறிகளும், முட்டை எப்படி சேகரிக்கணும், அடை வைக்கணும், இளம் கோழி குஞ்சுகள் எப்படி பராமரிக்கிறது, குடற்புழு நீக்கம், அது எப்படி நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செய்கிறது, அதற்கான மருந்துகளும், கூண்டு முறையில் கோழி வளர்ப்பு, ஆள்குல பராமரிப்பு, தண்ணீர் சுத்தம் சுத்திகரிக்கும் முறை, அசோலா வளர்ப்பு, பஞ்சகவ்யம் தயாரித்தல், இளம் கோழி குஞ்சுகளுக்கு புரூடர் அமைக்கும் முறை, கோழிகளை விற்பனை செய்யும் முறை, கோழியின் மதிப்பு கூட்டு வகைகள், இது போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் நாங்கள் இங்கே கொடுக்குறோம்.
ஆனால் இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன விதமான பயிற்சிகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத 10-15 வகையில் விவரமாக சொன்னீங்க. இதோட விவரங்களை கொஞ்சம் விளக்கமான வகையில் சொல்லலாமே.
இப்போ நாட்டுக்கோழி வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுவிடை கோழி, பெருவிடை கோழி, இடவெட்டு கோழி அப்படின்னு இருக்குது. ஸோ கடக்நாத் இந்த மாதிரி கோழிகளில் நம்ம எந்த கோழி வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடவெட்டு கோழிகள் வளர்க்கும் பொழுது முட்டை ஈல்டும் குஞ்சு பொறிக்கும் திறனும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 3 மாதத்தில் நமக்கு வந்து 1.5 கிலோ எடை வந்துடும். நமக்கு விற்பனை செய்வதற்கும் நல்லாயிருக்கும். கோழி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுவிடை, பெருவிடை, கடக்நாத், இடவெட்டு கோழிகள், கிளிமூக்கு, விசிறிவால் போன்ற கோழிகள் உள்ளது. இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இடவெட்டு கோழிகள் வளர்க்கும்போது விற்பனை செய்கிறதுக்கும் கறியோட ஈல்டும் முட்டையிடும் தன்மையும் குஞ்சு பொறிக்கும் தன்மையும் சிறப்பாக இருக்குது. கோழி எச்சமும் நோயின் அறிகுறிகளும் இதில் பார்த்தீங்கன்னா கோழி எச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கோழி எச்சத்தின் மூலமாக தான் நோயை வந்து நம்ம அந்த நோய்க்கு அந்த கோழிக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூரினை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியேற்றது கிடையாது, எச்சத்தின் மூலமாக தான் வெளியேற்றுது. அப்படி வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோழி எச்சத்தில் வெள்ளை நிறத்தில் வர்றது தான் கோழியோடைய யூரின், யூரிக் ஆசிட். அப்போ கோழி எச்சமானது வந்து அடர் பச்சை நிறத்திலும் காப்பிக்கலர் அடர் காப்பி நிறத்திலையும் நமக்கு வந்து கெட்டியாக வந்து கோழிகள் போடும்பொழுது எந்த நோயும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ கோழி எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் பச்சையாகவும் கழிஞ்சிச்சுன்னா வெள்ளை கழிச்சல் நோயின் அர்த்தம். கோழி எச்சத்தில் வந்து இரத்த நிறத்தில் வந்து கழிஞ்சிச்சு அப்படின்னா இரத்த கழிச்சல் உள்ளது என்று அர்த்தம். கோழி வந்து பார்த்தீங்கன்னா நுரை நுரையாக வந்து கழியும் போது கோழியில் வந்து குடற்புழு கோழியின் வயிற்றில் வந்து குடற்புழுக்கள் உள்ளதுன்னு அர்த்தம். இப்போ கோழி எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இரத்தமாகவும் இருக்குது, வெள்ளையாகவும் இருக்குது, பச்சையாகவும் இருக்குது, ஒரு மாதிரி இப்படி கழியுது அப்படின்னா கோழியோட வயிற்றில் கசடுகள் இருக்கிறத கசடு எச்சமாக அது வெளியேற்றுது. கோழியோட எச்சத்தில் சிறு புழுக்கள் வந்து வெளியேறதுனா அது குடற்புழுக்கள் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கற்கள் வெளியேறும். இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தீவனத்தை சாப்பிட்றதுக்காகவும் முட்டையில் வந்து முட்டையோடு நல்லா திடமாக இருக்கிறதுக்காகவும் தீவனத்தை சாப்பிட்டு அதை அரைக்கிறதுக்காகவோ கல்லை சாப்பிடுது. முட்டை ஓடுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கால்சியம் சத்துக்காகவும் இந்த கற்களை வந்து சிறு சிறு கூழாங்கற்களை வந்து கோழிகள் சாப்பிடுது. அடைக்கோழி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் வந்து அப்படியே வந்து அடையில் இருக்கிறதுல அதோடய எச்சத்தை சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து வெளியேற்றும் போது ரொம்ப துர்நாற்றமாக இருக்கும். இதனால் இது எந்த ஒரு நோயும் கிடையாது. இதன் மூலமாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி ஒரு மஞ்சள் கலராக கழியுது அப்படின்னா அது கோழி காலரான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா அந்த கோழி காலருக்கான ஒவ்வொரு நோய்க்கான அறிகுறிகளும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோழி வந்து அது காப்பி நிறத்தில் வந்து கொலக்கலப்பாக வந்து கழிச்சலாச்சுன்னா நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி எச்சத்தில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக வெளியேற்றது அப்படின்னா கோழி உடம்புல வந்து அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக தான் இந்த வெப்ப கழிச்சலானது ஏற்படுது. ஸோ நம்ம பசுந்தீவனம் கொடுக்கறது மூலமாக இந்த வெப்ப கழிச்சலை வந்து நம்ம சரி பண்ண முடியும். தீவன மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கோழி குஞ்சு தீவனம், வளரும் கோழி குஞ்சு தீவனம், முட்டை கோழி தீவனம். ஸோ இது போல் இருக்குது. ஸோ ஆரம்ப கால கோழி குஞ்சு தீவனம் வந்து ப்ரீ ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னா 30 நாட்கள், கோழி குஞ்சு பிறந்ததுலேருந்து 30 நாட்கள் வரைக்கும் இந்த ப்ரீ ஸ்டார்டர் தீவனத்தை நம்ம கொடுக்கலாம். வளரும் கோழி குஞ்சு தீவனம் அப்படின்னா 30 நாட்கள் முடிஞ்சதுலேருந்து 60 நாட்கள் வரைக்கும் வளரும் கோழி குஞ்சு தீவனம், க்ரோயர்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கொடுக்கலாம். இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 60 நாட்களுக்கு மேலே முட்டைக்கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களையே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கோழி வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தீவன செலவு தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ செலவு இல்லாமல் நிறைய தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ என்னென்ன தீவனங்கள் வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம், கோழிகளுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான் வளர்த்து கொடுக்கலாம். ஸோ கரையான் வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ மண்பானை, காய்ந்த இலைச்சருகுகள், காகிதம், மக்கி போன துணிகள், இவை அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாண தண்ணியை தெளிச்சுட்டு அது நிழலான மரத்துக்கு கீழே நிழலான இடத்துல எறும்புகள் நடமாட்டம் இல்லாத இடத்துல. ஸோ நம்ம வந்து அதை வந்து அந்த பானையை வந்து நம்ம கவிழ்த்து வச்சுடும்போது ஒரு 2 to 3 நாட்களில் நல்ல கரையான்கள் உற்பத்தி ஆகிடும். கரையான் உற்பத்தி ஆன பிறகு கரையானை நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கரையானை நம்ம எடுத்து கோழிகளுக்கு நம்ம கொடுக்கணும். சூரிய வெளிச்சத்துக்கு அப்புறம் எந்த கரையானும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே நம்ம பார்க்கணும். உங்கள் மண்ணில் வந்து இப்போ கரையான் நல்லா பிடிக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதில் தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா கரையான்கள் நிறைய பிடிக்கும். ஒரு நாள் ஈவினிங் பார்த்துட்டு காலையில் ஒரு 5:30 or 5:30 போல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கரையான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கரையான் உற்பத்திக்கு ஏற்ற மண் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அசோலா வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோலா வளர்ப்பு செலவில்லாத ஒரு தீவன வளர்ப்பு. ஸோ அசோலா அப்படின்னா என்னென்னா ஒரு பாசி. ஸோ நெல் வயலில் தன்னால் விளைச்ச ஒரு பாசி தான் அது. இதை நம்ம கால்நடை தீவனமாக இப்போ நிறைய நம்ம வந்து கால்நடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு நம்ம வந்து தினம் அன்றாட உணவில் புரதச்சத்து நிறைந்த தீவனமாக இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம், ஒரு மரத்துக்கு கீழே நம்ம ஈஸியாக நம்ம வளர்த்துடலாம். ஒரு 1/2 inch அளவு குழி எடுத்துகிட்டு கிழிந்த பிளாஸ்டிக் சாக்குகளை விரிச்சுட்டு அதன் மேலே தார்ப்பாயை விரிச்சுட்டு செம்மண், போர்மண், சாணம், தாது உப்பு கலவை கலந்துட்டு தண்ணி வந்து அந்த குழி நிறைகிற வரைக்கும் தண்ணீர் ஊற்றி அசோலா பாசியை நம்ம போடணும். நிழலுக்காக வந்து பச்சை வலையை வந்து நம்ம பந்தல் அமைக்கணும். பந்தல் அமைக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபுல்லாக குழி முழுவதும் பரவிடும். குழி முழுவதும் பரவன பிறகு குழியில் 1/4 அளவு விட்டுட்டு தான் நம்ம எப்பவும் எடுக்கணும். வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சாணம் வந்து ஒரு 5 கிலோவும் தாது உப்பு கலவை ஒரு 50 கிராமும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி நம்ம குழியில் வந்து ஊற்றணும். தண்ணீர் குறைய குறைய தண்ணி குழியில் வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்படி விடும்போது அசோலாவுக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சி நிறைய பரவி நமக்கு நிறைய வந்து அசோலாவை அறுவடை செய்ய முடியும். அசோலா கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இளம் கோழி குஞ்சுகள் வந்து நல்ல வந்து கறி எடை வந்து நல்லா வைக்கும். கோழிகளுக்கு முட்டையிடும் கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடுற கோழிகளுக்கு கொடுக்கும்போது முட்டையுடைய எடை வந்து அதிகரிக்கும். கோழி குஞ்சுகள் உற்பத்தியும் நன்றாக இருக்கும். ஆனால் முட்டைக்கோழிக்கும் சேவலுக்கும் வந்து அளவாக தான் நம்ம கொடுக்கணும். நிறைய கொடுக்கக்கூடாது. ஒரு கோழிக்கு 30 கிராம் அளவில் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பு அடைக்காமல் இருக்கும். நல்லா வந்து முட்டை ஈல்டும் அதிகமாக இருக்கும். இங்குபட்டர் பராமரிப்பு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்குபட்டரில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 தாய் கோழிகளுக்கு மேலே நம்ம வந்து வச்சுருக்கும் போது முட்டைகளை கலெக்ட் பண்ணி வந்து அடை வைக்கும்போது மிகப்பெரிய நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குஞ்சுகள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். மொத்தமாக நம்ம வந்து குஞ்சுகள் தாய் கோழி இல்லாமல் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி 1 கோழி குஞ்சாக நம்ம விற்பனை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்குபட்டர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்குபட்டர் வந்து நம்ம கரண்ட் மூலமாக குஞ்சு பொறிப்பான், அதாவது செயற்கை முறையில் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ வந்து எப்படி இதை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் கோழியோட அடைகாலம் வந்து 21 நாட்கள். நிறைய நினைக்கிறாங்க கோழி கரண்ட்டில் வைக்கிறனால ஒரே நாளில் குஞ்சு பொறிச்சிடும் அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 21 நம்ம வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கும். 18 வந்து பார்த்திங்கன்னா அடைக்காப்பான். அடைக்காப்பான்னா இங்குபட்டர், அதாவது முட்டையுடைய கூர்மையான பகுதி கீழையும் தட்டையான பகுதி மேலேயும் இல்லை, நம்ம முட்டை ட்ரேக்கல்ல நம்ம அடுக்கி வச்சிடணும். அதை நம்ம 18 வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக வந்து முட்டைகளானது ரொட்டேட் ஆகிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் இங்குபட்டர் மிஷினில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்கும்போது ரொட்டேட் ஆகும்போது இது எதுக்கு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஏன் வந்து முட்டை ரொட்டேட் ஆகுது? நீங்கள் கோழி வந்து சாதாரணமாக அடை வைக்கும் போதே பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா மூக்கை வச்சு அந்த கோழி முட்டைகளை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட கருவோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தான் வந்து முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா தான் எந்த ஒரு மாட்டாலிட்டியும் இல்லாமல் சிக்ஸுகள் நல்லாவே வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் 18 வரைக்கும் முட்டைகள் வந்து இந்த மாதிரி ட்ரேக்களில் வச்சுக்கணும். 18 அப்புறம் ஹேச்சரிஸ் குஞ்சு பொறிப்பானுக்கு கொண்டு போகணும். குஞ்சு பொறிப்பானுக்கு கொண்டு போது முட்டைகளை வந்து சமமாக நம்ம வந்து கீழே அடுக்கி வச்சிடணும். அப்புறம் வந்து 18 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 20 வந்து என்ன ஆகும்னா மூக்கு வெட்ட ஆரம்பிக்கும். மூக்கு வெட்ட ஆரம்பித்து குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். காலை உதச்சிக்கிட்டு நடுவால் வந்து எப்படி விரிசலை ஏற்பட்டு குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் வந்து இங்குபட்டரில் நம்ம பொறிக்க வைக்கணும். இங்குபட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்குபட்டரில் 99.9 டிகிரி ஃபாரன்ஹீட்லையும் 60 to 65% ஈரப்பதமும் இருக்கணும். இதுவே ஹேச்சரிஸ் குஞ்சு பொறிப்பானில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் 70 to 85% ஈரப்பதமும் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி இந்த வெப்பநிலை ஈரப்பதத்தில் பராமரித்தோம் அப்படின்னா தான் நல்ல கோழி குஞ்சுகள் பொறிக்கும். இல்லைன்னா கோழி குஞ்சுகள் பொறிக்காமல் உள்ளேயே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகம் வெப்பநிலை இருந்துச்சுன்னா முட்டை ஓடானது உள்ளே இருக்க உற்சவானது ஒட்டிக்கிட்டு கோழி குஞ்சுகள் வெளியே வராமல் உள்ளேயே இறந்து போகும். சரியான வெப்பநிலையும் சரியான ஈரப்பதத்தை நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் கோழி குஞ்சுகள் நமக்கு பொறிச்சு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஸோ நான் நல்லபடியாக பராமரிக்கணும். கோழி வளர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசி போடுறது. ஸோ வெள்ளைக்கழிச்சல் நோயும் அம்மை நோயும் மிகப்பெரிய ஒரு இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ நம்ம வந்து இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு என்ன பண்ணாலுமே வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடணும். ஸோ தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து குடற்புழு நீக்கம் செஞ்சுட்டு தான் வந்து தடுப்பூசி போடணும். வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணிகேட். ஸோ இந்த ராணிகேட் வேக்சினை வாங்கி பெரிய கோழிகளுக்கு 0.05 மில்லியும் 1 கிலோவுக்கு கீழே உள்ள கோழிகளுக்கு 0.02 மில்லியும் போட அன்ற அளவில் நம்ம வந்து இறகுக்கு அடியில் தோலை தூக்கி நம்ம வந்து கோழிகளுக்கு போடணும். இது வந்து 250 கிராம், அதாவது 1/4 கிலோவாவது கோழிகள் வந்து இருக்கணும். இல்லைன்னா 1/4 கிலோவுக்கு கீழே இருக்கிற கோழிகளுக்கு வந்து தடுப்பூசி போடக்கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை தடுப்பூசி போட்ட பிறகு குளுக்கோஸ் தண்ணி வந்து வைக்கணும். தடுப்பூசி போட்ட அன்னைக்கு வந்து நம்ம குளுக்கோஸ் தண்ணி அவசியம் வந்து வைக்கணும். தடுப்பூசி போடும்பொழுது முட்டை ஈல்டு கண்டிப்பாக குறையும். அதை பார்த்து நம்ம எதுவும் பயந்துடக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலும் பக்கத்து வீட்டு கோழிக்கு வந்திருந்தாலும் சரி, எங்கே வந்து கோழிகளுக்கு வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்திருந்தாலும் நம்ம கோழிகளுக்கு வெள்ளைக்கழிச்சல் வராது. கோழி குஞ்சுகள் பிறந்து 35 to 40 நாள் வந்து அம்மை தடுப்பூசி போடணும். அம்மை தடுப்பூசி எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கையில் தோலை தூக்கி கோழி குஞ்சுகளுக்கு 0.02 மில்லி அளவு எடுத்துகிட்டு அதை கோழிகளுக்கு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடணும். இப்படி போடும்பொழுது அம்மையானது வராமல் தடுக்க முடியும். பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவை அனைத்தும் சேர்ந்தது தான் பஞ்சகவ்யம். சாணத்தையும் நெய்யும் 3 நாட்கள் காலை மாலை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். அது பிளாஸ்டிக் பாத்திரம், பிளாஸ்டிக் அல்லது மண்பான பாத்திரம் மட்டும்தான் பயன்படுத்தணும். 3 நாட்கள் நல்லா பிசைந்து வைத்துட்டு 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோமியம், பால், தயிர் இவை அனைத்தையும் கலக்கணும். இந்த பஞ்சகவியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், கடலை புண்ணாக்கு, வடிச்ச கஞ்சி, இந்த இளநீர், கல், பனங்கல் இவை அனைத்தையும் கலந்து நம்ம வந்து பஞ்சகவியம் தயாரிக்கலாம். 21 நாட்கள் இந்த கரைசல் வந்து நொதிச்சு தயாராகிடும். 21 நாட்களுக்கு அப்புறம் இதை நம்ம விவசாயத்துக்கும் கோழி வளர்ப்புக்கும் நம்ம பயன்படுத்தலாம். விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணியில் 200 மில்லி கலந்து பயிர்களின் மேலே நம்ம தெளிக்கிறப்ப அருமையான பயிரோட வளர்ச்சி அருமையாக இருக்கும். தலைச்சத்து உரமாகவும் நல்லா இருக்கும். இதை பயன்படுத்தும் போது முக்கியமாக பூச்சிகள் வராமல் பயிர்கள் நல்லா கருகருன்னு நல்லா வளரும். இதை கோழிக்கு கொடுக்குறப்ப எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோழியோட முட்டை ஈல்டு நல்லாயிருக்கும், நோய் வராமல் பாதுகாக்கும், செரிமானம் நல்லபடியாக நடக்கும். கோழிக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாம். இப்போ நம்ம கோழி அடை வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 10 கோழி குஞ்சு பொறிச்சிச்சுங்க. இப்போ 2 கோழி குஞ்சு தான் இருக்குது. என்ன பண்ணுறதே தெரில, ஒவ்வொன்றா செத்து செத்து ரெக்க தொங்கி 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 இறந்து போகுது. இதுக்கு என்ன தான் வழி? இளம் கோழி குஞ்சுகளை சரியாக பராமரிக்கணும். இளம் கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா கோழி குஞ்சு பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தண்ணி வைக்கணும். நாட்டு சக்கரை அல்லது குளுக்கோஸ் தண்ணி நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கால்நடை ஆஸ்பத்திரியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மருந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த வெளியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா லிக்சன் அப்படின்ற ஒரு பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் கலந்து நீங்கள் கோழி குஞ்சுகள் குடிக்கும் தண்ணீரில் தொடர்ந்து 3 நாட்கள் வைக்கணும். மறந்துடாதீங்க, தினமும் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி வைக்கணும். ட்ரிங்கரில் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கோழி குஞ்சுகள் உள்ளே விழாமலும் இறப்பு ஏற்படாமல் இருக்கும். கோழி தண்ணீர் வந்து வீணாவதையும் நம்ம தடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம 7வது நாள் F1 சொட்டு மருந்து கொடுக்கணுங்க. F1 சொட்டு மருந்து கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் IBD சொட்டு மருந்து கொடுக்கணுங்க. அடுத்து 21வது நாள் வெள்ளைக்கழிச்சல் தடுப்பு சொட்டு மருந்து, அதாவது ராணிகேட் லசோட்டா சொட்டு மருந்து வந்து 1 கண்ணில் 1 சொட்டு மட்டும். 7வது நாள் கொடுக்குறதும் 1 கண்ணில் 1 சொட்டு மட்டும்தான். 14வது நாள் கொடுக்குற IBD சொட்டு மருந்தும் 1 கண்ணில் 1 சொட்டு மட்டும்தான். 21வது நாள் கொடுக்கக்கூடிய லசோட்டா சொட்டு மருந்தும் 1 கண்ணில் 1 சொட்டு மட்டும்தாங்க கொடுக்கணும். அப்படியே வந்தோம்னா 35 to 40வது நாள் 35 to 40வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மை தடுப்பூசி போடணுங்க. அம்மை தடுப்பூசி ரெக்கையில் 0.02 மில்லி அளவு எடுத்துகிட்டு சிரஞ்சியில் 1/2 கோடு அளவு தாங்க, பெரிய அளவுலாம் இல்லை, எடுத்துகிட்டு ரெக்கையில் நம்ம வந்து போடணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 57வது நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னா குடற்புழு நீக்கம் பண்ணணுங்க. குடற்புழு நீக்கம் செய்த 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசி. ஸோ வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையில் 0.02 மில்லி அளவு எடுத்து ரெக்கையில் போடணுங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும், கோழி குஞ்சுகள் இறந்து போகாது. அப்புறம் ப்ரூடர் அமைக்கிறது. கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பு முறை ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரூடர் அமைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூடர் அதாவது அட்டைப்பட்டிகள், வீட்டில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, வீட்டில் உள்ள அட்டைப்பட்டிகளை எடுத்துக்கணும். அட்டைப்பட்டிகளில் வந்து நல்லா ரவுண்டாக வட்ட வடிவமாக வச்சுட்டு அதில் குண்டு பல்ப்பு ஸோ அதாவது 40 வாட்ஸ் பல்ப், இப்போ ஒரு 40 கோழி குஞ்சுகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 40 வாட்ஸ், ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் என்ற கணக்கில் நம்ம வந்து ப்ரூடர் அமைப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் என்ற கணக்கில் நம்ம வந்து ப்ரூடர் அமைக்கணும். ப்ரூடர் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா சரியான வெப்பம் இருக்கணும். ஸோ எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, கோழி குஞ்சுகள் வந்து ஒன்று மேலே ஒன்று படுத்துக்கிட்டால் வெப்பம் வந்து பத்தலைன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வந்து இன்னொரு பல்பை வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து கோழி குஞ்சுகள் வந்து அதாவது அந்த ப்ரூடர் விளிம்பில் ஓரமாக படுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே கோழி குஞ்சுகள் இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக படுத்துருக்கு அப்படின்னா ப்ரூடர் அமைப்பில் வந்து குளிர்ந்த காற்று அதிகமாக உள்ள வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை இந்த அறிகுறிகளை வச்சு தான் ப்ரூடர் அமைப்பில் நம்ம சரியாக பராமரிக்க முடியும். இப்போ ப்ரூடர் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு வந்து ஒரு வாரம் நம்ம வந்து கொடுக்கும்போது வெளியில் வெயில் அதிகமாக இருக்கும்போது உள்ள பல்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியில் பனி மழை காலம் குளிர்ந்த காற்று அடிக்கும்போது உள்ள ப்ரூடர் அமைப்பில் கண்டிப்பாக லைட்டு எரியணுங்க. இது மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து தொடர்ந்து லைட் எரிஞ்சிட்டோம், ஒரு வாரத்துக்கு மேலே ரெண்டாவது வாரத்துலேருந்து இரவு நேரத்தில் மட்டும் லைட் எரிஞ்சால் போதுங்க, மூன்றாவது வாரத்துலேருந்து லைட்டு தேவையில்லைங்க. நல்லா நம்ம வந்து காற்று போகாமல் நல்லபடியாக வந்து கத கதப்பாக நம்ம அடைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ லைட்டு வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டை உள்ள மண்பானையில் நம்ம வாங்கிட்டு வந்து கறிக்கட்டையை போட்டு அதில் நம்ம வந்து நெருப்பை மூட்டிட்டு அந்த கணலை தூக்கி அப்படியே நம்ம வந்து அந்த மண்பானையை நம்ம வந்து கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி அழகாக வந்து படுத்துக்குவாங்க. இது இயற்கை முறையில் நம்ம வீட்டில் உள்ள மண்பானைகளை வச்சு செய்கிறதுங்க. ஓட்டையுள்ள மண்பானைகள் நமக்கு கிடைக்கிது, அதை நீங்கள் வந்து உள்ள கறிக்கொட்டைகளை போட்டு நெருப்பு மூட்டி நீங்கள் தன்னால் அதை வச்சுக்கலாம். நீங்கள் அதுவே இயற்கையாக இருக்கும், அதுவே போதும். இப்போ நம்ம அடை வைத்தல் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ அடை வைக்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சளிச்ச மணலை கொட்டிட்டு அதில் வந்து கறிக்கொட்டை இரும்பு துண்டு மிளகாய் போட்டு முட்டைகளை வந்து நான் அடுக்கி வைப்பாங்க. அது ஒத்தப்படையில் வைப்பாங்க, 13, 11 இந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கறிக்கொட்டை வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் இரும்பு நட்டுகள் வந்து எதுக்கு போட்டாங்க அப்படின்னா இடி மின்னல் வந்து முட்டையை தாக்காமல் இருக்கு அப்படி இருக்கிறதுக்காகவும், இந்த வந்து மிளகாய் எதுக்கு போட்டாங்க அப்படின்னா செல் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், மணல் எதுக்கு சளிச்ச மணலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சளிச்ச மணல் போடும்பொழுது அந்த வெப்பத்தை வந்து அது கரெக்டாக வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் சளிச்ச மணலை நமக்கு போட்டிருக்காங்க. இது போல் நம்ம செய்யும் பொழுது நல்ல கோழி குஞ்சுகள் பொறிச்சு சிறப்பாக இருக்குங்க. இப்போ முட்டை சேகரிக்கிறத பார்ப்போம். முட்டை சேகரிக்கிறது வழக்கமாக நம்ம வந்து உப்புக்குள்ளே வைப்போம். ஸோ அதெல்லாம் அப்படிலாம் நம்ம வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-20 டிகிரி செல்சியஸில் முட்டையை சேகரிக்கலாம். இது எப்படி நாங்கள் அளந்து பார்க்குறது, அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. இதில் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, வழக்கமாக நம்ம வீட்டில் மண்பானைகள் இருக்கும், அந்த மண்பானைகளில் உள்ள சளிச்ச மணலை கொட்டிக்கோங்க. சளிச்ச மணலை கொட்டிக்கிட்டு முட்டையோட கூர்மையான பகுதி கீழேயும் தட்டையான பகுதி மேலேயும் இருக்கிற மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு மண்பானையோட வாய்ப்பகுதியை ஒரு நூல் துணி கொண்டு கட்டிக்கோங்க. மண்பானைக்கு வெளிப்புறமாக மேலே வந்து ஒரு சணல் சாக்க தனி நினைச்சு புளிஞ்சதுக்கப்புறம் மேலே கட்டி விடுங்க. இப்படி கட்டி விடும்போது முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்கோட இயற்கையாகவே வந்து முட்டையை வந்து கெடாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். இப்போ அடை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்குள்ளே அடை வச்சோம்னா கோழி குஞ்சுகள் பொறிக்கிறது நல்லா இருக்குங்க. முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் வைக்கும்போது எப்படி நாங்கள் வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு 4-5 கோழிகள் வைக்கும்போது அடை வைக்கிறதுல உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ விற்பனைக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 நாட்களில் நம்ம ஒரு விற்பனை பண்ணுறது நல்லாயிருக்கும். சேவல் இல்லாமல் வந்து முட்டைகளை நம்ம எடுக்கும்பொழுது தான் விற்பனையின் வரும்போது முட்டைகள் வந்து சீக்கிரமே கெட்டு போகாது. அப்போ வந்து வெயில் காலத்தில் ஒரு 10 நாட்களும் மழை பனி காலங்களில் வந்து 15 நாட்கள் வரைக்கும் நம்ம முட்டையை இருப்பு வச்சுருந்து நம்மளால் விற்பனை பண்ண முடியுங்க. அப்போ சேவல் இல்லாமல் கோழி வந்து முட்டையிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டையிடுங்க. சேவல் இல்லாமல் முட்டையிடும்போது அந்த முட்டையானது கருக்கூடாதுங்க. கருக்கூடாமல் இருக்கும்போது முட்டையோடைய செல்ஃப் லைஃப் வந்து நமக்கு அதிகரிக்குதுங்க. கோழி கொட்டகை நம்ம அமைச்சிட்டோன்னா சிமெண்ட் தர போட்டு நம்ம அமைச்சிடறோம். ஸோ சிமெண்ட் தர போட்டு அமைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கோழிகளை உள்ளே விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் கூளங்கள் போடணும். ஆள் கூளங்கள் அப்படின்னா என்ன தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, நெல் ஊமி, கடலை போட்டு, தென்னை மஞ்சு, இதெல்லாம் தாங்க ஆள் கூளம். இந்த ஆள் கூளங்கள் வந்து ஒரு கொட்டகையின் தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். அப்படி போடும்போது கோழிகளுடைய எச்சமானது உள்ளே அப்படியே விழுந்துட்டு துர்நாற்றம் இல்லாமல் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழி ஆள் கூளம் போட்ட பிறகு எப்படி வந்து இது வந்து ஆள் கூளம் வந்து இது எப்படி எடுக்கலாம், இது என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ள ஆள் கூளத்தில் வந்து தினமும் வந்து நம்ம தினமும் கிளறி விடணுங்க. காலையில் நம்ம வந்து நெல் எப்படி கிளறி விடுறோமோ அதே மாதிரி கிளறி விடணுங்க. ரெக்கைகளை ஃபுல்லாக தினமும் காலையில், அதாவது கோழிகள் வந்து பிச்சு போட்டு அந்த ரெக்கைகளை ஃபுல்லாகவே எடுத்துடணும், ஒன்று கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காலை வச்சு கிளறி விடணும். வாரம் ஒரு முறை லேசாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தூளை தூவி விடணுங்க. துருநா. இப்போ எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், இதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கி போக ஆரம்பிக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பூசணிக்காயை வெள்ளை பூசணிக்காயை கட்டி தொங்க விடுங்க. கட்டி தொங்க விடும்போது அமோனியா வாயு அதிகமாக இருக்கும்போது அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து போய் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருங்க. இப்படி இருந்தாலே வந்து கொட்டகையில் வந்து அமோனியா வாயு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உடனே நம்ம ஆள்குளத்தை சுத்தம் பண்ணிடலாம். இப்போ வந்து பாஸ்பரஸ் வாயு அதிகமாக இருக்குது, கோழியோட எச்சத்தில் அமோனியா வாயு பாஸ்பரஸ் வாயு இருக்குது. இப்போ பாஸ்பரஸ் வாயு அதிகமாக இருக்குன்னா படிகார கல்லை நம்ம கட்டி விடும்போது படிகார கல்லானது வந்து உதிர்ந்து மாவு போல் உதிர்ந்து விழுகுங்க. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் பாஸ்பரஸ் வாயுவானது உறிஞ்சப்பட்டு உதிர்ந்து விழுந்திருக்கு. இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வெள்ளை பூசணிக்காயும் வீட்டுக்கு முன்னாடி வந்து படிகார கல்லும் கட்டுவாங்க. அது எதுக்குன்னா விஷ வாயுக்களை உறிஞ்சி நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். அதுவும் நம்ம கோழி பண்ணையிலே நம்ம அதை செஞ்சு நம்ம வந்து ஆள்குளத்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. இந்த ஆள்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20% மேலே வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் அதிகமாக போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் அதிகமாக போகும்போது ரத்த கழிச்சல் நோய் வந்துடும். ஸோ ஈரப்பதம் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது போல் ஆள்குள பராமரிப்புகள் நீங்கள் வந்து பின்பற்றினாலே போதும், கோழி வளர்ப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. குடற்புழுக்களோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இந்த குடற்புழுவோட தாக்கம் இருந்தால் என்னாகுனா கோழி எடையே இருக்காது, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும், முட்டை ஈல்டு மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தீவனம் சரியாக சாப்பிடாது, இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள், அதாவது எச்சத்தில் புழுக்களும் இருக்கும்போது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக மேய்ச்சலுக்கு போகிற கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பெயின் பிடிக்கிறதும் குடற்புழுக்கள் வெளிப்புற ஒட்டுணையும் உள்புற ஒட்டுணையும் தாக்குறது இயல்பு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் பண்ணுங்க. எப்படி குடற்புழு நீக்கம் பண்ணுறது அப்படின்னா, இயற்கையாகவே வெள்ளை பூசணிக்காய் இருக்குங்க. வெள்ளை பூசணிக்காயவே கோழிகளுக்கு சாப்பிட கொடுக்கும் பொழுது வந்து குடற்புழுக்கள் வெளியேறுங்க. இல்லை இயற்கையாக இல்லை, நாங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அல்பண்டசோல் அப்படின்ற மருந்து இருக்குங்க. இது போல் நிறைய குடற்புழு நீக்க மருந்துகள் இருக்குது. நீங்கள் வந்து அல்பண்டசோல் மருந்து வந்து 4 கிலோவுக்கு 1 மில்லி என்ற கணக்கில் நீங்கள் வந்து உடல் எடையை கணக்கிட்டு தாங்க நீங்கள் கொடுக்கணும். அப்போ கணக்கிட்டு ஒரு கோழி வந்து 1-2 கிலோ இருக்குன்னா அப்போ 2 கோழிக்கு வந்து 1 மில்லி அளவு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் கோழி குடிக்கும் தண்ணீரில் நீங்கள் வந்து கலந்து வச்சிட்டிங்கனாலே போதும். அதை குடித்ததுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு வந்து கோழியை வந்து தீவனம் சாப்பிட விடாமல் உள்ளேயே நம்ம கொட்டகை உள்ளேயே அடைச்சி வச்சுட்டு 2 மணி நேரம் அந்த தண்ணியை மட்டும் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே அனுப்பணுங்க. வெளியில் அனுப்பினோம்னா புழுக்களானது எச்சத்தின் மூலமாக வெளியேறிடுங்க. இப்படி செய்யும்போது குடற்புழுவோட பாதிப்பை நம்ம வந்து குறைச்சிடலாங்க. கோழியெல்லாம் உற்பத்தி பண்ணிடுவோம், வளர்த்துருவோம். ஆனால் வந்து அது கோழி விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு கோழி வியாபாரியை கூப்பிட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்த்த விலையில் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நஷ்டம் அடைவோம். அதுக்கு என்ன தாங்க வழி அப்படின்னா, நம்மளே வந்து கறிக்கடை போடுறதாங்க. நம்மளே வந்து கோழியை உற்பத்தி பண்ணுறோம், நம்மளே வந்து சுற்றி உள்ள விவசாயிகள்கிட்டையும் கோழிகளை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கறிக்கடை போடுறது ரொம்பவே நல்லதுங்க. கறிக்கடை போடுறதுனா அந்த இடத்துலையே இல்லாமல் வாடிக்கையாளர் வந்து எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கோழியை க்ளீன் பண்ணி நீங்கள் நேராகவே டோர் டெலிவரி பண்ணுறது சிறப்பான யுக்திங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து கோழியையும் கோழி முட்டைகளையும் விற்பனை பண்ணுறதுக்கு பார்க்குறது நல்லதுங்க. இது வந்து கோழி விற்பனையில் எந்த ஒரு அது ஒரு அந்த ஒரு பயத்தை போக்குதுங்க. நீங்கள் குறைவான விலையில் கொடுக்கவும் தேவையில்லை, எந்த ஒரு நஷ்டமும் ஆக தேவையில்லைங்க. இது சிறப்பான யுக்தியாக இருக்கும். இதுபோல் கோழி வளர்ப்பு பயிற்சிகள் கொடுக்கறதுனால அவங்க வாழ்வாதாரம் மேம்பட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு முன்னேறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சி தளமாக இருக்குங்க.
கோழி வளர்ப்பு பயிற்சி அப்படிங்கிற வகையில் இலவச பயிற்சி வந்து இங்கே கொடுக்குறதோட இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன விதமான அந்த கோழி வளர்ப்பு பயிற்சியில் பலவிதமான தகவல்களையும் எடுத்துக்கிறதோட வாழ்க்கையில் முன்னேற்க வாழ்வாதாரம் உயர்றதோட இல்லாமல் அவங்களுடைய தன்னம்பிக்கைப்படியான முன்னேறதுக்கு பல தகவல்களையும் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இதுவரை கோழி வளர்ப்பு பயிற்சி தகவலை பற்றி கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் இந்தியன் ஓவர்சீஸ் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் பயிற்றுநர் திருமதி கே அபிநயா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இவரை தொடர்ந்து ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் திருமதி அபிராமி அவர்கள் வழங்கும் உரையாடலை தற்பொழுது கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அபிராமி. நான் உக்கூர் பஞ்சாயத்து அவுடகிரி தாலுக்காவிலிருந்து வர்றேன். சுய வேலைவாய்ப்பு பயிற்சியில் கோழி வளர்ப்பது மற்றும் கோழிப்பண்ணையை அமைப்பது பற்றி ட்ரைனிங் நடப்பதாக மகளிர் திட்டத்தின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலியமாக நான் அந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு வந்திருந்தேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன்.
இங்கே கோழி வளர்ப்பு பயிற்சிக்கான வகையில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதா சொன்னீங்க. இங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்களேன்.
கோழியில் எத்தனை வகையான கோழிகள் இருக்குது, அது என்னென்ன வகையான எடையில் இருக்குது, அதோட உணவு முறைகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கிலோவோட எடையில் முட்டைகளோட எடை என்ன இருக்குது, குஞ்சு பொறிக்கும் திறன் அளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கோழியின் திறனை பற்றி, அதற்கப்புறம் கோழி அடை வைப்பது எப்படி, கோழி முட்டைகளை வந்து நம்ம அடை வைப்பது எப்படி, இப்போ நார்மலாக நம்ம குஞ்சு பொறிக்கிறதுனா எந்த இடத்துல கோழி முட்டை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேகரிப்போம். அந்த சேகரித்த முட்டைகளை வந்து ஒரு நாள்லேருந்து 18 நாட்களில் நம்ம எப்படி சேமிக்கணும், அதை வந்து எந்த டெம்பரேச்சரில் நம்ம சேமிக்கணும், எந்த ஈரப்பதத்தில், ஒரு உயிரோட்டம் இருக்குன்னா அதுக்கு ஈரப்பதமும் நம்ம வெப்பநிலையும் கண்டிப்பாக அவசியம் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரிக்கு கோழி முட்டைகளும் ஒரு உயிர் இருக்குது, அதனால் அதுக்கு ஈரப்பதமும் வெப்பநிலையும் நம்ம சீரான அளவில் நம்ம பதப்படுத்தணும். அது வந்து நாட்டு வைத்தியம். இப்போ சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் வந்து ஒரு பெரிய பானைகளை வந்து நம்ம சேகரிக்கலாம், அதே மாதிரி இப்போது இங்கு பெட்டரில் வந்து சேகரிக்கலாம். அப்போது நம்ம கிராமப்புறங்களில் வந்து பானைகள் கிடைக்கும், அந்த பானைகளை நம்ம சேகரிக்கும் பொழுது ஒரு முட்டைகளை வந்து அசைத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அதை திருப்பி திருப்பி வந்து அசைத்து விடணும். அதற்கான காரணங்கள் இல்லைன்னா அந்த கோழிகள் வந்து அது ஒன்னோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல், அந்த ஓட்டோடு ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த முறை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோழிகளுக்கு தடுப்பூசிகள் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த தடுப்பூசிகள் எந்தெந்த நாட்களில் தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இதனால் விளைவுகளை வந்து அதிக உயிரிழப்பை வந்து நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிக அளவு செலவாகிறது என்னென்னா நம்ம தீவனத்தில் தான் நம்ம அதிக அளவு செலவு பண்ணுறோம். ஏன், அதனால் நிறைய பேர் வந்து கோழி பண்ணையை இழக்கிறதுக்கு நேரிடுறாங்க. ஆனால் இதை இயற்கை முறையில் நம்ம எப்படியெல்லாம் தீவனம் வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா அசோலா வளர்ப்பு. அசோலா வளர்ப்புனா அசோலாவில் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது, அதனால் கோழிகள் வந்து திடமாகவும் முட்டைகள் வந்து நல்ல பெரிய முட்டைகளாகவும் இடும். அதுக்கு காரணம் என்னென்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் சத்து இருக்குது. அது ஈஸியான முறையில் 1500 ஒரு அசோலா பெட்டு வாங்கினாவே போதும், அந்தளவுக்கு நம்ம குறைந்த செலவில் நிறைந்த ஒரு முதலீட்டை நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காடை வளர்ப்பு எப்படி பண்ணுறாங்க, இப்போ பிராய்லர் கோழி பண்ணை எப்படி அமைக்கணும், அதோடய ஷெட்டு எப்படி அமைக்கணும், அதோடய வெப்பநிலை எப்படி இருக்கணும், ஒவ்வொரு முட்டைகளும் வந்து எந்த வடிவத்தில் இருக்கணும், இப்போது வந்து கூர்மையான பகுதி கீழேயும் தட்டையான பகுதி மேலே இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெட்டு அமைக்கும் முறையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சிமெண்ட் தளம் அமைக்கிறோம், சிமெண்ட் தளத்துக்கு மேலே தவிடு, அது கிடைக்கலைன்னா உங்களுக்கு தேங்காய் நார் அப்படியும் கிடைக்கலைன்னா ஒரு கடலையோட செடிகள், காய்ந்த செடிகளை வந்து உலர வைத்து நம்ம போடணும். போடும்பொழுது நிறைய கழிவுகள் வந்து கீழே போகும், அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே கிண்டி விட நம்மளோட கழிவு கீழே போயிடும், புதுசாக உள்ள நார்கள் வந்து மேலே வரும். அப்போது கோழிகளுக்கு வந்து நோய் எந்த தொற்றும் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இளம் கோழி குஞ்சு பராமரிப்பு, குடல்புழு நீக்கம் பற்றிய தகவல்களும் மற்றும் கோழி வளர்ப்புக்கான அனைத்து வகையான பயிற்சிகளும் எங்களுக்கு கொடுத்தாங்க.
இந்த உடைய பயிற்சி நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுமா?
இந்த பயிற்சி பெற்ற அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே இந்த பயிற்சியை நாங்கள் வந்து சிறப்பாக வந்து கற்றுக்கிட்டோம். இதனால் வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படும். யாருடைய தயவும் இல்லாமல் நாங்கள் ஒரு சொந்த காலில் எங்களால் நிற்க முடியும். எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய IOP சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நல்ல தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் இதை கேட்ட நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கோழி வளர்ப்பு முறைகளும் வாழ்வாதார முன்னேற்றமும் குறித்த புதுக்கோட்டை ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் திருமதி அபிராமி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.